Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 21-29 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுபோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் இறை சிந்தனையினுடைய விளக்கத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இறை வார்த்தை சொல்லுகிற அந்த விசுவாச எழுச்சியின் ஆழத்திற்குள்ளே கடந்து செல்ல நீங்கள் காத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். விவிலியம் என்பது ஆண்டவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான புத்தகம். நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இட்ஸ் கால்ட் அ புக். அதாவது விவிலியத்தை வந்து, ஹோலி பைபிளை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா புக். பாருங்கள், சாமியார் வந்து இறைவார்த்தை அறிவி, இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்செய்தி வாசியன்னு இது என்ன சொல்கிறோம், இது கிறிஸ்துவின் நற்செய்தி அல்லது ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆனால் நிறைய சொல்லியிருக்கிறோம், ஆனால் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறோம், வாக்குகள் அப்படி சொல்கிற, திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் அப்படி தான் சொல்கிறோம். திஸ் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படி நம்ம சொல்கிறதில்ல. பாருங்கள், எல்லாமே அந்த ஒருமை. ஏன்னா பைபிளில் நிறைய புத்தகம் இருக்குது, நிறைய புத்தகம் இருக்குது. நம்ம கத்தோலிக்க இதில் 73 புக்ஸ் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ இந்த 73 புத்தகமும் இருந்தாலும், ஆனால் அது எல்லாமே கவுண்டட் ஆஸ் அ ஒன், ஒரு புத்தகத்தினுடைய அடையாளத்தை தான் அது வைத்திருக்கிறது. அந்த ஆழத்தை ஒருமையில் தான் சொல்லப்படுகிறது. வார்த்தைங்கிறது வார்த்தைகளே அல்ல. பைபிள் எசை 55 நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை எதற்காக அனுப்புகிறேனும். அப்போ வார்த்தைங்கிறது ஒன்று தான். அப்போ இந்த ஹோலி பைபிள் வந்து எத்தனையோ புத்தகம் இருந்தாலும் அது புக் அப்படிங்கிற ஒரு ஒருமையில் சொல்லப்படுகிறது. அந்த புக்குங்கிறது நிறைய இருந்தாலும் அது ஒரு மையத்தில், வார்த்தைங்கிற மையத்தில் தான் அது சுட்டி காட்டப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை ஆனவர் நிறைய பேர் இல்லை, இயேசு ஆண்டவர் ஒருத்தர் தான். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையான தேவன் ஒருவராகத்தான் இருக்கிறார். ஆளாகிய இரண்டாம் சுதனாகிய நம்ம இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாரோடு இணைந்திருக்கிறார்? தந்தையோடு இணைந்திருக்கிறார். அப்போது இந்த தந்தை, மகன், தூயாவி, இந்த மூன்று ஆட்களாக இருக்கக்கூடிய ஒரே கடவுளுடைய அடையாளமாக இந்த வார்த்தை இருக்கிறது என்பதை இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற விஷயத்தை நம்ம கேட்டு அறிந்து அதற்குள்ளே போகிற போது நமக்கு பெரிய விடுதலை. நம்ம மாற்றம்தான், நமக்கு தான் மாற்றம். இந்த மாற்றத்துக்காகத்தான் இந்த அழைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் பாருங்க. இந்த நற்செய்தியில் வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நம்ம மீண்டுமாய் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்றவங்களாம் விண்ணரசுக்குள்ளே செல்வதில்லை. பெண்ணுள்ள தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, பேய் ஓட்டலையா அப்படின்லாம் சொல்லி, மந்திர தந்திரத்தெல்லாம் நாங்கள் செய்யலையா அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆண்டவருடைய பெயரால் செய்தவங்கெல்லாம். அது ஆண்டவர் என்ன சொல்வார், உன்னை எனக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. எந்த அடையாளத்தை காட்டி கடவுள் அதை நிராகரிக்கிறார், இந்த மனுஷங்களை எந்த காரணத்திற்காக நிராகரிக்கிறார் அப்படின்னு பார்க்குறபோது, நெறி கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள். இதுதான் முக்கியம். இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நெறி கேடாக செயல்படுவோரே, நீ எல்லாம் பண்ணின ஆனால் நெறி கேடாக நீ செயல்பட்டிருந்தீன்னா நீ செய்த எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குற எங்களுடைய தமிழகத்தில், திருச்சியில் நான் இருக்கிறேன், திருச்சியிலையும் பார்க்குறேன், தமிழகத்தில் பல இடத்துல நான் பார்க்குறேன், இன்னும் பல ஸ்டேட்ஸுக்கு நாங்கள் ப்ரேயருக்கு போகிறப்பெல்லாம் தமிழகத்தை கடந்து மற்ற இடங்களுக்கு போகிறப்பையும் நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, தந்தையினுடைய திருவுளத்தின்படி செயல்படுபவரே விண்ணரசுல போவார். இன்றைக்கி தந்தையினுடைய திருவுளம் என்னன்னு அறிந்து செயல்படாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச விதமாக ஆண்டவருடைய திருவுளத்தை மாற்றிக்கிறது. அதுதான் நான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உன் பெயரால் இறைவாக்கு உரைக்கலையா. இந்த இறைவாக்கு உரைக்கிற அடிப்படை பணி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? குருக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக யாராவது ஒரு சபை நடத்துகிறீங்கன்னா அந்த சபை நடத்துகிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்றவங்கள்லாம் என்ன கேட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க நற்செய்தியை அங்கே அறிவிக்கணும் வேறு விதமாக. இப்போ நான் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நற்செய்தியின் தூதுவராக இருக்கணும். உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், ஹீ இஸ் வாக்கிங் காஸ்பிள் அப்படி சொல்லணும், அவர் நடமாடும் நற்செய்தி அப்படி சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்மக்கிட்ட. எல்லோரும் அங்கங்கே இருக்கிற இடத்துல வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கி என்ன ஒரு வேதனையை அல்லது ஒரு கஷ்டத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருமே போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பைபிள் எடுத்து வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரேயர் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வீட்டில் ப்ரேயர் நடத்துகிறேன், யார் ப்ரேயர், அந்த மொடாலிட்டியை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா கூடி ஜெபிக்கலாம். நம்ம கூடி ஜெபிக்கிறதையும் இந்த ப்ரேயர் நடத்துகிறேன்னு சொல்கிறதையும் நான் ரெண்டாக பிரித்து பார்க்குறேன். கூடி ஜெபிக்கலாம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அன்பியங்கள் வந்து கூடி ஜெபிக்கிறது ஒரு முறை. இன்னொன்று, ஒரு 10 குடும்பங்கள், லைக் மைண்டட் பீப்புள், நீங்கள் கூடி வந்து ஒரு காரியத்துக்காக கை ஒய்த்து ஜெபிக்கலாம். ஆதி திருச்சபையில் அப்படிலாம் ஜெபிச்சாங்க. அதெல்லாம் 100% உங்களுக்கு நாங்கள் பாஸ் மார்க் கொடுத்துருவோம். ஆனால் இந்த ப்ரேயர் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தடாலஜி எங்கே ஆரம்பிச்சிச்சு, எதுக்கு ஆரம்பிச்சிச்சின்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, தேயார் வீட்டில் மாடியில் இடம் இருக்கிறவங்க, காசு கையில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, நான் விரும்பும்படியாக இந்த சாமியார் மினிஸ்ட்ரி பண்ண மாட்டேங்கிறாரு, அதனால் நான் என்ன செய்கிறேன், ஐ பிகின் ஒரு சின்ன ஒரு கொட்டாய் போட்டு அங்கே ஒரு வழிபாடை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ப்ரீச்சரை நம்ம வெளியிலேருந்து ஒரு லே ப்ரீச்சரை கூப்பிட்றது. அவர் வந்து இறைவாதத்தை சொல்லுவார், அதை ஒட்டி அவங்க என்ன செய்வாங்க, வீட்டில் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ இந்த வீட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வீட்டை அவங்க வந்து கொடுக்க வாடகைக்கு விடுற மாதிரி விடுறாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. வாடகைன்னா வாடகை கொடுக்கறதில்ல சொல்கிறேன், அந்த வீட்டை வந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த பணியை செய்கிறாரு. இவங்க என்ன ஃபெசிலிட்டேட்டராக இருக்கிறாங்க. கடவுள் நம் இதுக்காக நம்மளை அழைச்சாரா? நம்ம அவங்க நினைக்கிறாங்க இதுவும் நற்செய்தி பண்ணி தான் அப்படின்னு. இல்லை, தயவுசெய்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை வழிபாடு என்பது சிறப்பாக எங்கே நடக்குதுன்னா, இந்த பலிபூசையில் நடக்குது. வார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்பு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நற்கருணையை உடைப்பீங்களா? உங்கள் வீட்டில் ஏன்னா நற்கருணை வாங்கலாம். நீங்கள் கடையில் போய் ஓஸ்தி ஒரு பேக்கெட் கொடுங்க, ரசம் ஒரு பாட்டில் கொடுங்க, வீட்டில் போய் நீங்கள் ஒரு பூசை வைக்கலாமே. யார் உங்களை தடுத்தா? இப்போ திருச்சபை அதை அங்கீகரிக்கலைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்போ இந்த வார்த்தை உடைப்பை அதிகாரத்தினுடைய அடையாளத்தோடு நீங்கள் எப்படி வீடுகளில் அதை செய்ய முடியும்? அப்போ அதை நீங்கள் செய்யணுன்னா அதுக்கான தளங்கள் வேறாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அது செய்யவே கூடாது, வார்த்தையை பைபிளை வந்து நீங்கள் படிக்கவே கூடாது, நாங்கள் அப்படி சொல்லலை. நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம், ஒவ்வொரு வீட்லேயும் இறைவார்த்தை பகிரப்படணும், தந்தை பிள்ளைகளோடு உட்கார்ந்து வீட்டில் இறைவார்த்தை பகிரணும், தட் இஸ் கரெக்ட். நீங்கள் அன்பியங்களில் இறைவார்த்தை பகிர்றீங்க, தட் இஸ் கரெக்ட். நீங்கள் கூடி ஒரு பரிந்துரைத்து ஜெபிக்கும் போது இறைவார்த்தையை படிக்கிறீங்க, அந்த வார்த்தையின்படியாக ஜெபிக்கிறீங்க, தட் இஸ் கரெக்ட். ஆனால் வீட்டில் ஒரு கொட்டாயை போட்டுட்டு யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் த மெயின் சர்ச், உங்களுக்கு பங்குன்னு ஒன்று இருக்கும் அல்லது உங்களுக்கு சபைன்னு ஒன்று இருக்கும், அதை சார்ந்து இல்லாமல் நீங்கள் அங்கிருந்து ஒரு டீவியேஷன் எடுக்கும்போது நீங்கள் அந்த ஒருமையான திருச்சபைக்கு எதிராக செயல்படுறீங்க. அப்போ அந்த குடும்பங்கள் என்ன செய்யும்னா கடவுளுடைய இரக்கத்தை காண முடியாதபடி தவிப்பாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள்கிட்ட சோறு போட காசு இருக்கலாம், கொட்டாய் போட காசு இருக்கலாம், அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ரெண்டு ஸ்பீக்கர்லாம் வச்சு ப்ரேயர் நடத்துறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கலாம், ஆனால் அந்த நம்மளுடைய எண்ணத்தை வந்து நம்ம விரும்புகிறத நம்ம அங்கே செய்யக்கூடாது, செய்ய திருச்சபை விரும்பலை. ஆகவே இதை செய்கிறவங்க பாருங்கள், இறைவாக்கு உரைக்கிறவங்க, பேய் ஓட்டுறவங்களுக்கே இவ்வளவு வேதனை இருக்குது பார்த்தீங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கூட 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 உன் தலையில் நெருப்பும் வேதனையும் ஜாஸ்தியாக இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஆண்டவர் விரும்பும் விதமாக நான் வாழணும், அந்த வாழ்க்கை தான் சாட்சியம், அந்த வாழ்ந்து நான் அநேகரை ஆண்டவருடைய பக்கமாக அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை விட்டுட்டு ஈச் ஒன் மேக்கிங் தேர் ஓன் கிங்டம் அப்படின்னா ஒரு அரசு உடைஞ்சு போயிடும். அதான் இயேசுசாமி சொல்கிறார், பிசாசுகளை பார்த்து சொல்கிறாரு, இந்த நீ பிசாசுகளே ஒற்றுமையாக இல்லைன்னா அதனுடைய அரசு எப்படி கட்டி எழுப்பப்படும், அப்போ அது உடைஞ்சு போகும். அதே போல தான் நம்மளுடைய அரசும் கட்டி எழுப்பப்படணும்னா நம்ம ஒருமைத்தன்மையில் நின்று ஆண்டவரோடு நிற்கும் போது ஜெயிக்க முடியும். என் அன்பு பிள்ளைகளே, எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நெறிக்கேடாக செயல்படுவோரே அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழம் என்பது ஒரே இடத்துல மட்டும் இல்லை, இட் இஸ் அ மல்டிபிள் வே, இட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். இது பல விதமான வகைகளில் இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு டெர்மினாலஜி, ஒரு கருத்தாளமிக்க ஒரு வார்த்தை சொல்லாடல், நெறிக்கேடாக செயல்படுவோரே. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் நெறிக்கேடு. இப்போ இந்த நெறிக்கேடுக்குள்ளே போகிறோம். நெறிக்கேடு, இந்த நெறிக்கேடுங்கிறது வந்து யாருக்கு, இந்த பெரிய பாவி சின்ன பாவி நம்ம வந்து சொல்லலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். நம்முடைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், யோயாக்கிம் அரசனான போது அவனுக்கு வயது 18 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வயசு, அவனுக்கு வயசு 18 இருந்தால் என்ன, 19 இருந்தால் நமக்கு என்ன. ஆனால் இந்த எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க, அவன் ஒரு சிறுவனை போல் இருக்கிறான், ஒரு வாலிப மகனாக இருக்கிறான். 18 வயசு, ஒரு வாலிப வயசு, அதாவது ஒரு பொறுப்பு எடுக்கிற வயசு. நம்ம எல்லாம் இப்போ இங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு வயசு இருக்குது, எங்கள் இந்தியாவில் ஓட்டு போடுறதா இருந்தால் வயசு இருக்குது, திருமணத்திற்கு வயசு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 18 வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கீகாரத்தை ஏற்கக்கூடிய ஒரு வயதாக கருதப்படலாம். இந்த காலத்திலேயே 18 வயசிருக்கிறாங்க, அப்போ அந்த காலத்தில் இன்னும் குறைவாக இருந்திருக்கும். ஆனால் அவர் 18 வயது அடைந்த ஒரு அரசனுக்குரிய தகுதியை அவர் பெற்றிருக்கிறார். அந்த மனுஷன், அந்த யோயாக்கின் அப்படிங்கிற வாலிபன் அரசனான போது என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை இவனு செய்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற. அவன் தந்தை என்னென்ன செய்கிறானோ அதை இவனு செய்ய, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த தலைமுறை சாபத்தை பற்றி பேசியிருக்கிறோம். தலைமுறை சாபம் வேறு வழியே இல்லாமல் தாங்கணுமா, இல்லை தள்ளி விட்டுறலாமா அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி விட்டுறலாம். தலைமுறை சாபம் அது ஏன் அப்படி வருது அது நமக்கு தெரியாது. கடவுள் வந்து ஒரு நீதியின்படி ஏதோ செயல்படுறாரு, அது நமக்கு அவரை புரிஞ்சு கொள்ள முடியாது கடவுளை. இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யலாம், தப்பிக்கிறதுக்கான வழி என்னென்னா ஆண்டவர் பக்கம் நின்றுடலாம். நீ அப்பா அம்மாவினுடைய வழியில் நின்று, எங்கள் அப்பா அப்படி செஞ்சார், எங்கள் தாத்தா அப்படி செஞ்சார், நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நீ சில காரியத்தை நம்முடைய வழி வழியாக தலைமுறையாக செய்துட்டு வரமேன்னு சொல்லி நீ செய்தீங்கன்னா நீங்கள் அந்த சாபத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும். சில பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், எங்கள் தாத்தா வந்து அங்கே சோறு போட்டார். அந்த காலத்தில் அவங்க தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க, அப்போது தெய்வத்தினுடைய நம்பிக்கை வந்து பல்வேறு விதமாக வெளிப்பட்டிருந்தது, அதனால் அவங்க அப்படி செய்தாங்க. இப்போ நீ ஆண்டவருக்குள்ளே மீட்கப்பட்ட இனமாக வந்துட்ட பிறகு நீ என்ன செய்யக்கூடாது, அவர்கள் செய்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, தவறுகளை நீ பண்ணக்கூடாது, அந்த வழியில் நீ செல்லக்கூடாது. ஆனால் சில பேர் செய்வாங்க, எங்கள் தாத்தா இருக்கும் போதும் அப்படி தான் செய்வார், எங்கள் அப்பா இருக்கும் போதும் அப்படி தான் செய்வார், ஒடுக்க அடிக்காமல் உடுக்கு அடித்து குறி கேட்காம எங்கள் வீட்டில் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைங்க பிறந்தோடனையும் ஜாதகம் எழுதுருவாங்க. நம்ம இதிலலாம் அது கிடையாது, ஜாதகம் எழுதுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது உடனே உன் ஜாதகம் புக்கு இருக்கா கொடு, ஜாதகம் புக்கு இல்லைன்னாலும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இவ எப்போ பிறந்தோ அந்த தேதி டைம் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. எல்லாருமே நம்ம கேட்போம், ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், இதான் நம்மகிட்ட இல்லையே இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க, நாங்கள் பார்க்கல ஃபாதர் பொண்ணு வீட்டில் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்வாங்க, மாப்பிள்ளை வீட்டில் தான் ரொம்ப அதை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்வாங்க. நான் கேட்பேன், அவங்க அப்படி படுத்துகிறாங்கன்னா நீ எதுக்கு அங்கே போய் கையை வைக்கிற, உன் பிள்ளைய தெரிஞ்சே போய் நம்ம பிசாசு வாழக்கூடிய இடத்துல விட முடியுமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் நிறைந்திருக்கிற இடத்துல உன் பிள்ளை போச்சுன்னா என்ன செய்யும், கஷ்டப்பட போதே. அப்போது இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா? அப்போது தயவுசெய்து நாங்கள் வெளியில் வந்துக்கிறோம், நீ தாராளமாக வெளியில் வரலாமே. அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க. ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு நான் போய் ஒரு கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு விசேஷத்துக்கு. அவங்க கல்யாணத்துக்கு முன் தயாரிப்பு செய்கிறாங்க. என் பக்கத்தில் உட்காந்து அந்த வீட்டுக்கு வந்த ஒரு உறவுக்காரர் என்ன செய்கிறாங்க, இந்த காலண்டரை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க தேதி குறிக்கிறாங்க, நல்ல நேரம் பார்த்து பார்த்து குறிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் ஒன்றும் சொல்லலை. உறவினர்கள் தான் என்ன செய்கிறது, நீ நாசமாக போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டீன்னா நம்ம எப்படி அதை காப்பாற்ற முடியும்? அதனால தான் சொல்லுகிறோம், தேவ பிள்ளைகளே, நம்ம எங்கே நிற்கிறோங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த யோயாக்கியம் பாருங்கள், அப்பா அம்மா, எங்கள் அப்பா பாப்பாரு, எங்கள் தாத்தா பாப்பாரு, நானும் பார்ப்பேன், எனக்கும் தான் எழுதி வச்சுருந்தாங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கிற போது எங்கள் வீட்டில் எங்கள் பொட்டியை ஒன்று, பழைய பொட்டி ஒன்று கிடந்துச்சு, அதை எடுக்கும்போது என் மூதாதையர்கள் எழுதி வச்சுருந்தாங்க. அது ஒரு கிராமம், அதனால் இது கண்டிப்பாக எழுதணும்னு எழுதி வச்சுட்டாங்க. எடுத்து நான் படித்து பார்த்தேன், எங்கள் அப்பா அம்மா ஒரு நாளும் அதை என் கண்ணில் காட்டலை. அதுதான் பியூட்டி. என் தாய் தந்தை அந்த வழியை மாற்றிட்டாங்க, அவங்களுடைய வழி மரபில் வந்ததை அவங்க பின்பற்றலை. அப்போ எழுதுனாங்க, அதை எழுதுனா தூக்கி உரமாக போட்டுட்டாங்க, அது மேலே கடந்துச்சு பரணியில். அந்த இதை நாங்கள் க்ளீன் பண்ணும்போது எடுத்து இதில் என்ன கிடக்குன்னு நோண்டி பார்க்கும்போது என் பேர் போட்டு இருந்துச்சு. அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் எழுதியிருந்தாங்க, இத்தனை வயசில் இவருக்கு கண் நோய் வரும்னு போட்டிருந்தாங்க. அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தான், 20 வயசுலேயே என்னமோ போட்டிருந்தான், இந்த நான் 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஒரு வியாதி வரல, அதுக்காக வரணும்னு நான் சொல்லலை, இது வந்திருக்கணுமே, நீ எழுதியிருக்கிறீல்ல, அவர் தீயினால் அவருக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே யோசித்து பார்த்தேன், நமக்கு தீயால் எங்கடா ஆபத்து, மனசு யோசிக்குது. அப்புறம் உட்காந்து இதெல்லாம் யோசிக்கும் போது, சின்ன பிள்ளையாக நடக்கும்போது ஒரு தீ விபத்து வந்துச்சு நமக்கு அப்படின்னு, அதைத்தான் எழுதியிருப்பார் அப்படின்னு. ஆனால் நம்மளாம் ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறோம் அவர் எழுதியிருக்கிறதுக்கு. கடைசியாக உட்காந்து யோசித்தேன், சரி எழுதிட்டதெல்லாம் உண்மைன்னே வச்சுப்போமே, ஆனால் அந்த மனுஷன் என்றைக்கு இது நடக்க போகுதுன்னு எழுதலையே, இது என்றைக்கு நடக்க போகுது, எழுதி வச்சுருக்கான் இது வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு. அப்போ பாருங்கள், அதை பார்த்துட்டோம்னா இது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இது நடந்துருமோ. கையில் இருக்கிற இந்த உடம்பில் இருக்கிற மச்சங்கள், அது ஏதோ டிஃபெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மச்சங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு கையை பார்த்து சொல்லுவான், இந்த மச்சம் நாசமாக போச்சுவான் வாழ்க்கை அப்படின்வான், இந்த மச்சம் மிச்சமாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் அப்படின்வான். இன்னொருத்தவன் சொல்லுவான், சே இந்த மச்சம் ராஜ மச்சம் பண்ணுவான், மிச்சம் என்னத்தை தான் விடப்போகிறாங்கன்னு தெரியல. மச்சத்தை வச்சு பேசுவான், மிச்சத்தை வச்சு பேசுவான், எல்லாத்தையும் வச்சு பேசிடுவான். பூனை குறுக்க போனால் பேசுவான், யானை நிமிந்து நின்னா பேசுவான், பாம்பு உள்ளே வந்தால் பேசுவான், பள்ளி கத்துனா பேசுவான். தெய்வ பிள்ளைகளே, எப்போ தான் நீ ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை சார்ந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ சொல்கிறது பொய். இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஆழமாக நம்மளை யோசிக்க வைக்கிறார் பிள்ளைகளை. அப்போ இந்த யோயாக்கீம் தன் தந்தையின் வழியில் நின்று அநீதிகளை செய்தான். அந்த வார்த்தையை அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்தான், தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். இப்போ நம்ம யோசிக்கணும், இந்த நெறிக்கேட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவன் நெறிக்கேடாக செய்தான், எப்படி செய்தான், அப்பா செஞ்சாரு நான் செய்கிறேன், அவன் ஆண்டவருடைய வழியை அறிய முற்படலை. வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் நம்ம நிற்கிறோம் இந்த லைனில், அப்பா அம்மா செய்த நன்மை தினங்களை கூட பார்க்க கண்ணு இல்லாமல் நிற்கிறோம், அப்பா அம்மா செய்கிற தீமைகள் அதை ஃபாலோ பண்ணுறோம், அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க அதை ஆனால் புரிய மாட்டேங்குது, அப்போ நம்ம தீய வழியில் நின்று கொண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம நண்பர்கள் அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, தயவு செய்து உன் வழியை நீ தான் நிர்மாணிக்கணும். உன்னுடைய வழியை நீ நிர்மாணி. ஏன்னா நீ செத்த பிற்பாடு நீ மோட்சத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் தான் போய் கணக்கு கொடுக்க நிற்க போகிறீங்க. நண்பர்களோ உறவுகளோ என் கணவன் மனைவி கூட துணையாய் வர முடியாது. தேவ பிள்ளைகளே, மத்தேயு 7:23 இன்றைக்கி வாசித்தோம் பாருங்கள், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிக்கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். மறைச்சிக்கிறச்செல்லாம் கிடையாது, வெளிப்படையாக அறிவிக்கப்படும். வெளிப்படையாங்கிறது தான் நமக்கு புரியல, எப்படி அறிவிக்க போகிறாரு? நான் உலகமே உன்னை நம்மளை பற்றி கேட்குமா? தெரியல. தேவ பிள்ளைகளை, எசேக்கியல் 16:43 நம்ம பார்க்குறோம் பாருங்கள், ஒரு எஃபெக்டை பற்றி கடவுள் பேசுகிறார். இந்த நெறிக்கேட்டுனால வரக்கூடிய எஃபெக்ட், உன் இளமையின் நாள்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டளச் செய்தாய், எனவே தான் உன் நடத்தையின் விளைவை நான் தலைமேல் சுமத்தினேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் அருவறுப்புகளை எல்லாம் செய்தது தவிர நெறிக்கேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா? அருவறுப்பான பாவத்தெல்லாம் செய்த, அருவறுப்பான காரியத்தை செய்த, அதை தாண்டி நீ நெறிக்கேடாக நடந்து கொண்ட. அப்போ நெறி அப்படிங்கிறது என்ன? வாழ்வை வந்து இப்படித்தான் வாழணும்னு நம்ம வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் நெறி. இயேசுவை வந்து சிலுவையை தூக்கிக்கிட்டு போகணுங்கிறது தந்தை கொடுத்த திட்டம், அதுதான் இயேசுவுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த நெறி. இந்த நெறிமுறையை ராயப்பர் வந்து ஸ்பாயில் பண்ண வரார். என்ன பண்ணுறாரு? இயேசுவுக்கு சார்பாக தான் பேசுகிறாரு, ஆனால் சொல்கிறார் இது வேண்டாம்ப்பா ஒடியாந்துருங்க அப்படிங்கிறார். அப்போ இயேசு எப்படி பேசினார் பார்த்தீங்களா? போ பின்னாலே சாத்தானே. அப்போது அவர் அவ்வளோ தூரம் அந்த நெறியை தந்தையினுடைய நெறிப்படி அவர் நடந்து செல்ல தடையாக இருக்கிற ஒரு மனுஷனை, அவனுடைய எண்ணத்தை எப்படி அவர் தள்ளி போடுறாரு பார்த்தீங்களா? இவ்வளோ கடுமையான வார்த்தையை வச்சு ஏ பிள்ளைகளே, நம்ம பார்க்குறோம் முதல் வாசகத்தில் அந்த யோயாக்கிமினுடைய அடையாளம், அவன் தந்தையினுடைய அந்த வழியை பின்பற்றி தீயதனப்பட்டது. யாருடைய பார்வையில்? கடவுள் பார்வையில். அப்போது நம்ம இளமையின் நாட்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து நடத்தையின் விளைவை நான் என் தலைமேல் சுமத்தினேன். அப்போ நடந்து கொள்கிற விதம், அந்த வாழ்கிற விதம், இதுதான் நடத்தை. ஆகவே இது யோசித்து பார்க்கணும். லேவியர் 26:46 சொல்லுது, ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயின் மூலம் அவருக்கும் இஸ்ரேலருக்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே. இந்த 24:9 நம்ம பார்க்குற அந்த தீயதனப்பட்ட காரியம், நம்ம சொன்ன அந்த நெறிக்கேடு அப்படிங்கிற காரியத்திற்கான அடையாளத்தை பார்க்குறோம். லேவியர் 26:46 நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே அப்படின்னு சொல்லிட்டு, எது நெறி அப்படின்னு ஆண்டவர் காட்டுறார். அந்த லேவியர் 26:14 நம்ம பார்க்குறோம், நீங்கள் என் சொல்லை கேளாமலும் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமலும் நியமங்களை தள்ளிவிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்து விட்டீர்கள், முறித்து விட்டால் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறார். அதுதான் நெறிக்கேட்டினுடைய அந்த அடையாளம். அப்போ எப்படி எப்படியெல்லாம் வாழணுங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். லேவியர் 26:14-15 நம்ம பார்க்குறோம். அப்போது கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நியமம் நெறிமுறை, அதை மீறுவது நெறிக்கேடு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் வாழணுங்கிற அந்த முறைமையை வச்சு நம்ம போகிறது. அப்போ இப்படி நம்ம நிறைய பேர் வச்சுக்கிறாங்க, நான் வந்து எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும், எப்படியாவது நான் கார் வாங்கணும், எப்படியாவது நான் வந்து அந்த பிள்ளையை அடையணும், அந்த பையனை அடையணும் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்கிறதுக்கு, எப்படியாவது இதை சாதிக்கணும், எப்படியாவது நான் வந்து ஒரு பெரிய பணக்கார நிலையில் இருந்துடணும். இப்படி நம்ம ஒரு வழி வகுக்கிறோம் பாருங்களேன், அது வழி எந்த வழின்னு நீங்கள் பார்க்கணும். இது ஆண்டவர் விரும்புகிற வழியா இல்லை நீங்கள் விரும்புகிற வழியா? நீ விரும்புகிற வழி ஆண்டவருடைய வழிக்கு ஒத்து போகுமா? ஒத்து போகலைன்னா நம்ம என்ன செய்யணும்? வழியை மாற்றிக்கணும். யூதாசினுடைய இடத்துல நம்ம நிறைய பேர் நிற்கிறோம். 12 சீடர்கள் இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார். காமன் டாக் தான், யாரையும் தனிப்பட்ட விதமாக இயேசு வந்து கையை பிடிச்சி இழுக்கலை பார்த்தீங்களா? யூதாசுக்கும் செய்தி சொல்லப்பட்டது, சீடர்களுக்கும் செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் அந்த யூதாசு எப்போ பார்த்தாலும் நெறிக்கேடாகவே அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இயேசுவை இப்படி இப்படி செஞ்சார்னா இப்படி இருக்கும், நமக்கு இப்படி ஒரு பதவி வரும். எப்பெல்லாம் அந்த சீடர்கள் நெறிக்கேடாக யோசித்தாங்களோ அப்போவே இயேசு என்ன செய்கிறார்? அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டே இருக்கிறார். செபதேயுவின் மக்கள் அம்மா அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, பக்கத்தில் வலப்புறம் இடப்புறம் என் பிள்ளைகளுக்கு ஒரு இடம் கொடு. அது நெறிக்கேடான சிந்தனை. சொல்கிறாரு, இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது என்னுடைய திட்டம் அல்ல, இது தந்தையினுடைய திட்டத்துக்குள்ளே வருது. எல்லாம் யார் பெரியவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உடனே அவங்கள சாடுறார். குழந்தையை கூப்பிட்டு, ஒரு குழந்தையின் உள்ளத்தை போல எவனாவது மாறணும், நீ குழந்தையின் உள்ளத்தை தாங்கி இருக்கலன்னா, மாறி இருக்கலன்னா நீ விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. குழந்தையினுடைய உள்ளத்தில் இருக்கிறவங்க தான் விண்ணரசில் மிகப்பெரியவங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் அவர் புரிய வச்சுட்டே இருக்கிறார். எல்லாம் கொடுத்தும் கடைசியில் அந்த யூதாசுக்கு புரியவே இல்லை. அவன் கடைசி வரைக்கும் நெறிக்கேடாகவே இருந்தான். அவன் திட்டம் போட்டுட்டான். எவ்வளோ தூரம் போட்டுட்டான்னா, இயேசுவை காட்டி கொடுக்கலாம். இயேசு எதுக்கு அவன் காட்டி கொடுத்தான், அவனுடைய பார்வையில் அவன் செய்கிறது சரி. இயேசுவை பிடிச்சி அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளி விட்டுட்டோன்னா அவர் கண்டிப்பாக மாட்ட மாட்டார். எவனாவது போய் இப்படி வாலண்டியராக சாவானா சிலுவையில், இயேசு ஏதோ பிளான் பண்ணுறாரு. அவர் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் போடுவோம், அவரை தள்ளி விட்டுருவோம், காட்டி கொடுக்குற மாதிரி. அவங்க அவங்க பிடிக்க வரும்போது இயேசுடைய வல்லமை வெளிப்படும். பாருங்கள், இவர் கடவுளுடைய வல்லமைக்கு இவர் ஒரு பிளான் போட்டான். பாருங்கள், அவனுடைய எண்ணம் நெறிக்கேடாக இருந்தது. 30 வெள்ளிக்காசு, அதுலேயும் ஒரு லாபத்தை வச்சுக்கிட்டான். இயேசு எப்படியோ காப்பாற்றி வந்துடுவார், இயேசு எப்படியாவது பவரை வெளிப்படுத்திடுவார், அந்த ஏன் சான்ஸை நம்ம உடனுமே அடியில் கையை வாங்கிட்டான். ஏ பிள்ளைகளே, நாமான் வந்து நாமானுக்கு வந்து எலிசா இறைவாக்கினர் வந்து நோயை நீக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை செஞ்சு அவருக்கு நோய் நீக்கி கொடுக்குறார். அந்த நோய் நீக்கப்பட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் நிறைய வெள்ளியும் தங்கமும் கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ. அவர் சொல்கிறாரு, ஒன்று கூட வேணாம், நீ எடுத்துகிட்டு போப்பா அப்படின்ட்டார். நான் வாங்கிறதுக்கு இல்லைப்பா, கொடுக்கறதுக்கு தான் கடவுள் சொன்னார், கொடுத்துட்டேன், நீ எடுத்துகிட்டு போயிடு, இங்கே ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். அவன் தான் கெஞ்சி கேட்குறான், ஐயா நீ தான் வேணான்ட்ட, 2 கழுதை பொதி அளவு மாவு, இது இந்த மண்ணை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அங்கே இருக்கிற மண்ணை 2 சாக்கு அள்ளிட்டு போகிறேன், இந்த மண் கடவுள் தான் என்னை காப்பாற்றினார்னு நான் ஊரில் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்துகிட்டு அவன் போயிட்டுருக்கான். பாருங்கள், இந்த கேக்கசின்னு ஒரு லூசு பைய பக்கத்தில் வேலைக்காரன் இருந்தான். பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், பின்னாடியே ஓடுறான். பின்னாடியே ஓடி, ஐயா மாஸ்டர் அனுப்பிச்சி விட்டார், இறைவாக்கினர் என்னை அனுப்பிச்சி விட்டார் உங்ககிட்ட. அப்புறம் தான் யோசித்து பார்த்தாரு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்தார். அவன் கேட்கவும் அப்படியே அவன் நாமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு வெள்ளியும் தங்கமும் என்ன அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போடான். அவர் வந்த உடனே சொல்லிட்டார், எலிசா எங்கே போயிட்டு வர, நான் வேண்டான்னு சொன்னதை போய் நீ வாங்கிட்டு வந்த, அவனுடைய நோய் உன்னை பிடிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, இன்றைக்கி கடவுள் வேண்டான்னு சொல்கிறத நீ போய் எடுத்துக்கிட்டினா உனக்கு வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆண்டவர் பின்னாடி வா, ஆண்டவர் விட சொல்கிறத விட்டுடு, நீ நிம்மதியாக இருப்ப. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நெறிக்கேட்டை குறித்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட, சொல்லை என் நீங்கள் என் சொல்லை கேளாமல், கட்டளை ஏற்ப நடக்காமல், நியமங்களை தள்ளிவிட்டு, ஒதுக்கி கூட வைக்கல, தள்ளி விட்டுட்டு, என் கட்டளைகளை வெறுத்து, கட்டளை கஷ்டமாக இருக்கு ஆண்டவரேனா கூட கடவுள் கொஞ்சம் இறக்கம் காட்டுவார், கட்டளைகளை வெறுத்து. 8 மணிக்கு பூசைக்கு போகணும், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த கோயிலுக்கு போய் தொலையணும், வேறு ஏதாவது சபைக்கு போய், வேறு ஏதாவது மதத்துக்கு போயிடலாம்ப்பா, அங்கே தான் ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனையெல்லாம் இல்லை. பாருங்கள், நிறையா பேர் வெறுப்பில் வந்து கோயிலில் நிற்கிறத நான் பார்த்துருக்குறேன். எப்படி தெரியும், கோயிலுக்கு வெளியே தான் நிற்பாங்க, அது வெறுப்பினுடைய அடையாளம். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பர்பஸாக தூங்குவாங்க. நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக புருஷம் வச்சுக்கிட்டு இருப்போம், பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, தூங்குவாங்க. சில பேர் வெறுப்போடையே மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் கோயிலுக்குள்ளே வரும்போதே சண்டையை ஏற்படுத்துகிற சச்சரவுகளோடு வருவாங்க. பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில பேர் வந்து குருவானவரோட வாக்குவாதம் பண்ணுவாங்க. சரி, நீ கொஸ்டின் பண்ணுறதுக்கு வேறு நாள் இருக்குது, ஃபேனியாக ஓடலை, ஏன் நீ இப்போ வந்து நீ வந்து வெள்ளையடிக்காமல் இருக்கிற, சர்ச்சுக்கு வாங்குகிற காசை என்ன பண்ணுற, எல்லாம் கேளுங்க. யூ ஹவ் ஆல் ரைட் டு ஆஸ்க். ஏன்னா நீங்கள் பங்கு உறுப்பினராக இருக்கீங்க, கையெடுத்து கும்புறோம், நீ யூ ஆர் பர்ஃபெக்ட் பர்சன், கண்டிப்பாக கேளுங்க. ஃபாதர் செய்யலைன்னா யூ கேன் டிமாண்ட் ஹிம், தட்ஸ் ரைட், தட்ஸ் லாஃபுல், பட் நாட் ஆன் சண்டேஸ். ஆண்டவருடைய நாளில் வந்து நீ பூசைக்கு பலி பூசைக்கு வருகிற போது நீ போய் அங்கே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது, அது வேற ஒரு நாள் போங்க. ஃபாதர் ஏன் ஃபாதர் இப்படி இருக்குது கேளுங்க. வெரி வெல், யூ ஹவ் டு ஆஸ்க். எல்லா நிலையிலும் குருக்கள் எல்லா விதத்துலேயும் சரியாக இருந்துறதில்லை. அப்போ நீங்கள் கேட்கணும், ஃபாதர் இப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே, கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவருடைய நாளில் நம்மளை பிசாசு இப்படித்தான் மாற்றி வச்சுட்டான். தேவ பிள்ளைகளே, அந்த நெறி கேட்டதனுடைய விளைவை பாருங்கள். நீதிமொழிகள் 15:10 சொல்லுது, நெறி தவறி செல்பவருக்கு தண்டனை கடுமையாக இருக்கும், கண்டிப்பை வெறுப்பவர் மரணம் அடைவார். மரணம்னா என்ன? கடவுள் திரும்பி கூட பார்க்க மாட்டார் உன் ஆத்மாவை. அந்த ஆத்மா சவக்கு பாதாளத்துக்குள்ளே கண்டிப்பாக போகுது. அப்போ பாருங்கள், நெறி தவறி செல்பவருக்கு தண்டனை எப்படி இருக்க போகிறது? இணைச்சட்டன் உள்ள 9:5 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர்களது நாட்டை நீங்கள் உடமையாக்கி கொள்ள போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ. இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார், அந்த நாட்டை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரல்ல, அதுக்கு காரணம் சொல்கிறார், அந்த நாட்டை நீங்கள் உடமையாக்கி கொள்ள போது உங்களது நேரிய நடத்தையினாலோ அல்லது உங்கள் உள்ள தூய்மையினாலோ அன்று, மாறாக அந்த நாடுகளின் நெறிக்கட்ட நடத்தையின் பொருட்டே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் முன்னே நின்று அவர்களை விரட்டி அடிப்பார். அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும். பார்த்தீங்களா? அப்போ அவனை ஆண்டவர் வந்து நெறிக்கேட்டுக்கு விரட்டி அடிக்கிறாருனா, நீ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதே நெறிக்கேட்டை செஞ்சினா ஆண்டவர் விடுவாரா? இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் தான் அப்படி இருந்தாங்கன்னு நம்ம சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன்? என் குடும்பம் விரட்டி அடிக்கப்படும், உன் பிள்ளைகள் உன்னை வெறுத்து தள்ளுவார்கள், கணவன் மனைவிக்குரியே இடையே இருக்கிற உறவு பிரிந்து போகும். குருவானவர்கள் அப்படி செய்கிற பொழுது குருக்களுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த நிலை மாறிப்போகும். உன்னை தனிமைப்படுத்துவார் ஆண்டவர். காரணம் 1000 வரலாம். ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னா எல்லாம் இணைஞ்சிருக்கிறது மகிழ்ச்சி, அதுதான் ஒன்றிப்பு. அப்போ பிரிவு வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான காரணம் என்னென்னா நெறிக்கேட்டினுடைய வெளிப்பாடு அது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இதெல்லாம் அடையாளமாக வச்சிருக்கிறார். அதனால் நம்ம இது இந்த நெறிக்கேடு எப்போ நடக்குதுங்க? நான் நெறிக்கேடு நெறிக்கேடுன்னு சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பைபிள் போர்டில் எழுதி போட்டுட்டு நெறிக்கேடு, அதுக்குன்னா உயிர் இருக்கா? அந்த நெறிக்கேடுக்கு உயிர் கிடையாது. அட்டையில் எழுதி வச்சுருங்க. நிறையா வீடுகளில் இறைவார்த்தை எட்டி எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க. உயிரற்ற வார்த்தைகள். நீங்கள் இதெல்லாம் பைபிளுக்கு உயிரற்ற வார்த்தைகள் ஃபால்ஸ் சொல்லிட்டாரு. பைபிள் வார்த்தைக்கு உயிர் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்குது, ஆனால் அந்த வார்த்தையை எழுதி ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அந்த வார்த்தையை நான் எடுத்து என் உள்ளத்தில் வச்சு தாங்கி நான் வாழ முயற்சிக்கிற போது இதுக்கு உயிர் வருது. கொரோனா மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்மக்கிட்ட வந்தால் தான் கொரோனாவுக்கு உயிர். பாருங்கள், அப்போது நீங்களும் நானும் ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, இப்படி நெறிக்கேடு ஒரு வார்த்தை எழுதி வச்சுட்டு பார்த்தா அதுக்கு ஒரு விஷயம் இல்லை. அந்த நெறிக்கேடு என் உள்ளக்குள்ளே வந்து அது உயிரோடு இருக்கும் போது, உயிர் வாழ முயற்சிக்கிற போது, அது பல்வேறு விதமான வாழ்க்கை தளங்களை அமைக்கிற போது, அதான் நான் சொன்னேன், நெறிக்கேடுன்னா ஒரே ஒரு காரியத்தை திருடுறது, பொய் சொல்கிறது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. அது அது வந்து பல பல்வேறுபட்ட நிலையில் அது பறந்து கிடக்குது. அதனால் நாம் நினச்சி பார்க்கணும், நான் எப்படி நெறிக்கட்ட பிள்ளையாக இருக்கிறேன்? ஆண்டவர் அதான் சொல்கிறார், என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் நீ கடைப்பிடி, என் சொல்லை கேளு, அப்போ பைபிளை படி, அப்போ அந்த பைபிள் உன்னோட பேசும். நீ எந்த விதத்தில் நெறிக்கேடாக நிற்கிற, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுங்க. நிறைய பேர் வெளியில் எல்லாமே தாம்பிகமாக இருக்கிறோம், எல்லாமே எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் லைக், ஆனால் உள்ளுக்குள்ள விஷயங்கள் வேறு. ஆண்டவர் உள்ளே தான் பார்க்குறாரு, வெளியே பார்க்க மாட்டார். மனுஷங்க வெளியில் பார்ப்பாங்க, முகத்தை பார்ப்பார்கள், ஆண்டவர் உன் உள்ளத்தை ஊடுருவி காண்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் நீ இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது பெரிய விஷயம். இந்த என்னுடைய கையை பிடிச்சிட்டு இருந்த, உன் மதத்தில் இருந்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிள்ளையா நீ இவ்வளோ நாள் இருந்த, ஓகே, அது உன்னுடைய பெருமை அல்ல, என்னுடைய இரக்கத்தினால் நீ இருந்த. இப்போது சொல்கிறாரு, நீ உன்னுடைய இரக்கத்தை காட்டி என்கிட்ட ஓடி வந்துரு, நான் உன்னை காப்பாற்றிக்கிறேன். ஆண்டவர் கூப்பிட்றாரு, அழைத்து கொண்டே இருக்கார். பாட்டெல்லாம் பாடுற பாருங்களா, இருக்கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார் இனியும் தாமதமேன். ஆண்டவர் கூப்பிட்ற, தாமதிக்காத, என்னைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது, என் திட்டங்களை உனக்கு நான் வந்து தெளிவுபடுத்துவேன், வெளிப்படுத்துவேன். என் திட்டங்களை அறியாமல் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடாத. தானியல் இணைப்பு நூலில் வரக்கூடிய அந்த தானியல் புத்தகத்தில் 1:6 சொல்லுது, உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம். அதனால தான் பிள்ளைகளே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீ என்ன சிச்சுவேஷனுக்குள்ளே போயிருந்தாலும் பாவத்துக்குள்ளே இருந்தாலும் ஓடி வந்து அப்பா கிட்ட உட்காந்திக்கோ. வழி தவறி போயிட்டியா, ஒடியாந்துரு, உன் ஆத்மாவை அப்பாவுக்கிட்ட கொடு. ஐயோ நான் அடுத்தது தப்பி போயிடுவேன், அதுக்கு எதுக்கு மொத்தமாகவே போயிடுறேன், இல்லை இல்லை நீ முடியாந்து உட்காந்திக்கோ, கீழே உளுந்தியா, அசிங்கப்பட்டுட்டியா. பிள்ளைங்க அசிங்கப்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஓடி வருவாங்க, அப்பாட்ட ஓடி வருவாங்க. அம்மா அப்பா வந்து குற்றம் குறைகளை ஏற்றுக்கிறாங்கள்ல, அது மாதிரி அவர் மாற்றி போடுவார். ஒரு ஒரு ஊர்லேயே ஒரு ஒரு பெரிய ரவுடி, அவன் வந்து ஒரு நாள் அவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, ஊரில் இருக்கலாம் செத்து போனான்டா திருட்டுப்பாய் கொலகாரப்பா, எல்லோரும் திட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், அவன் அடிபட்டு செத்து கிடக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம். அங்கே ஒரு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு குரல் ஒன்று ஒழிச்சு தான், ஐயோ மவுனே அப்படின்னு ஒரு சத்தம் அழுதுகிட்டு இருந்துச்சான். அது யாருன்னா அந்த தாயோட குரல். அவன் ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும் அந்த தாய்க்கு அவன் மகன். அதே போல தான் கடவுள், நீ ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும் நீ அவருக்கு புள்ள. அதனால் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஐ ஆம் அ கிரேட் சின்னர், ஐ ஆம் அ ஃபில்தி பர்சன், ஐ ஆம் அ டர்ட்டி ஃபெல்லோ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு நான் என்ன செய்யக்கூடாது, அந்த டர்ட்டிக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடாது. எழுந்திரிச்சு வந்துடு அப்பா கிட்ட. ஆண்டவர் அதுதான் கூப்பிடுறார், நெறிக்கேடான வாழ்க்கையை விட்டுட்டு வந்துடு, அது சரின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்காத. உனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும் அதை கொடுப்பார். நீ நினைக்கிற உயரமான அந்த எண்ணத்துக்கு அவர் தீனி போட மாட்டார், ஆனால் தேவையான அளவு உனக்கு வாழ்க்கையை கொடுப்பார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை தாங்கி உன் ஆத்மாவை உயர்த்துவதற்கு தான் அவர் இறங்கி வந்தார், அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம், உன் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை. நெறிக்கேடு, ஆண்டவரோடு இணைந்து இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? தெய்வ பிள்ளைகளே, மத்தேயு 18:14 இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். பார்த்தீங்களா, அவருடைய திருவுளம் என்ன தெரியுமா? நெறி தவறி போயிடக்கூடாது. இப்போ நெறி தவறுறதுன்னா என்ன? அப்போனா நெறி என்னன்னு தெரியணும், அப்போ தான் தவறுறது புரியும். இப்போ நெறியை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா நீங்கள் எல்லாம் ராத்திரி பூரா உட்காந்து கேட்கணும், ஏன்னா பைபிள் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். நீ செய்கிற செயல்களை மீண்டும் அசை போட்டு பாரு. குடிக்கிறியா? குடிக்கிற போது, நீ குடிக்காத போது உட்காந்து யோசிச்சு பாரு. உன் பிள்ளைகளை பாரு, உன் பிள்ளைகள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்களா? கணவன் மனைவிங்கிற பந்தத்தை விட்டு வெளியில் போகிறீங்களா? பிள்ளைகளை பாருங்கள், வீட்டில் மனைவியை பாருங்கள். சில பேர் மனைவியின் மீது அன்பு செலுத்த முடியாத கணவன்மார் இருப்பாங்க. கணவன் மீது அன்பு செலுத்த முடியாத ஒரு மனைவி, வெறுப்பை அள்ளி கொட்டுகிறவங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்கள அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியாமல் உங்களையே நம்பி வந்திருக்கிற ஒரு ஜீவன், அந்த ஜீவன் உன்னையே நம்பி இருக்கிற ஒரு ஜீவன், நீ அன்பு காட்டலன்னா வேறு யார் அந்த ஜீவனுக்கு அன்பு காட்டுவா? எத்தனை தாய் தந்தையர்கள் வந்து தவிச்சு நிற்கிறாங்க, பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கே வரதில்லை, வெளியில் உட்காந்துருக்கிறது, அங்கே உட்கார்றது, சாப்பிட வர்றது, சாப்பிட்டு முடிச்சுன்னு கையை தொழிட்டு, அவங்க அம்மா என்னடா தம்பி ராத்திரி சாப்பாடு குறியா, ஏன் சொல்லிட்டு தான் போன்மே, ஆனால் வந்தால் தெரியாதா? பாருங்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள். அந்த தாயினுடைய முகத்தை கூட பார்க்க விரும்பாத பிள்ளைகள் இருக்கீங்களே, இதெல்லாம் நெறிக்கேட்டினுடைய ஆழம் நம்ம சொல்லணும்னா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். எது சரியோ, எது அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அதெல்லாம் மெது மெதுவாக செய்யுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஆண்டவருடைய திருவுளம் இது தான், யாரும் நெறி தவறி போகக்கூடாது. உன்னை காப்பாற்றுறதுக்கு கடவுள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரே, நீ அவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்கலன்னா, மகனே மகளே, கண்டிப்பாக கடவுள் எப்படி உனக்கு காப்பாற்ற முடியுங்கிறத நீ யோசித்து பார்க்கணும். ரோமையர் 1:27 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஆண்களும் அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை விட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தீயால் பற்றி எறிந்தார்கள். ஆண்கள் ஆண்களுடன் வெட்கத்திற்குரிய செயல்களை செய்து தங்கள் நெறி தவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது இந்த செக்ஸுங்கிறது வந்து ஒரு கிஃப்ட் ஆஃப் காட், அதாவது இது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண் பெண் என்கிற உறவை கடவுள் படைச்சி அந்த உறவின் மையத்தில் வச்சிருக்கிற ஒரு படைப்புக்கான ஒரு திட்டம். இதை கெடுக்கிறதுக்கு இந்த பிசாசு என்ன செய்து, ஆண்கள் ஆண்களுக்குரிய, பெண்கள் பெண்களை இணையக்கூடிய அந்த ஹோமோசெக்சுவலிசம், லெஸ்பியனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை அது உள்ளே திணிக்குது. இப்போது இந்த ஒரு இடத்துல இதை சொல்லும்போது ஒரு பிள்ளை வந்து கேட்டான், ஐ நோ எ பர்சன், எனக்கு ஒரு ஒரு நபரை தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு அவங்க மேலே பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஈர்ப்பு அப்படி தான் இருக்குது. அந்த நபருக்கு ஒரு ஆணாக இருக்கிறாங்களா பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஈர்ப்பு அவங்க இனத்தின் மீது தான் இருக்குது. ஒரு ஆணின் மீது வருது, ஒரு பெண் பெண்ணுக்கு மீது வருது. அப்போ அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இட்ஸ் வெரி குட் க்வெஸ்சன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அதுதான் நான் சொல்கிறேன். இந்த தப்பு அவங்க செஞ்சது மட்டும் இல்லை, அந்த எக்ஸ் ஆர் ஒய் செய்கிற தப்பு மட்டுமில்லை, திஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸாக்ட்லி லைக் எக்ஸ் ஆர் ஒய், இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் தட் எக்ஸ். அந்த எக்ஸினுடைய தலைமுறையினுடைய வெளி அடையாளம் தான் இங்கு வெளிப்பட்டிருக்கிற பாவத்தினுடைய வெளிப்பாடு. ஒய்யோடைய தலைமுறையினுடைய வெளிப்பாடு அது. அதனால தான் பாப்பரசர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பீப்புள் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறது, ஓரினைச்சரிக்கையாளர்கள் எல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அவர்களை தீர்ப்பிட நான் யார் அப்படின்னார். அதை கேட்டுட்டு இந்த ஏஞ்சல் டிவியிலெல்லாம் போட்டாங்க. அவர் வந்து அங்கீகரிச்சிட்டார். ஒரு நாள் 5 மணிக்கு நான் ஏஞ்சல் டிவி நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒர்ஷிப்லாம் எனக்கு பிடிக்கும், நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் 5 மணிக்கு ஒரு போதகர் அந்த இடத்துல நல்லா ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் இதே கான்செப்டை பேசிக்கிட்டே இருந்தார். பாருங்க, நான் ரொம்ப நல்லா பேசுகிறாரு, ஓகே குட் அப்படின்னு யோசி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். பாருங்கள் அன்பு மக்களே, கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்தும் பாப்பரசர் அவர் கூட இந்த ஹோமோசெக்சுவலிசத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பாருங்க, எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் 5 மணிக்கு அப்படியே வேர்த்துருச்சு. ஏன்னா எப்படி ஒரு இல்லாத ஒன்றை எப்படி நீ ஒரு தலைவர் மேலே கொண்டு போய் நீ வைக்க முடியும்? இன்னும் நம்ம சர்ச், அதாவது அந்த ஆளுக்கு வந்து சர்ச்சை பற்றியே தெரியலன்னா நீ வாயை மூடிக்கணும். யூ ஆர் மேக்கிங் எ பிளண்டர். ஏன்னா நம்ம சர்ச்சை பற்றி நமக்கு தெரியும், இன்னும் சர்ச்சில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது பர்மிஷன் கிடையாது நமக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியல, சர்ச் வந்து இந்த கருத்தடை சாதனங்களை கூட யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. அப்படி இருக்கிற போது ஒரு பாப்பரசர் இதை வந்து சரின்னு சொல்லுவாரா? அவர் சொன்ன அந்த ஆழமான வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். அவன் சொன்னதுக்கு பிறகு தான் இதை நான் தியானித்து பார்த்தேன். தேவ பிள்ளைகளே, பாப்பரசர் உண்மையாலுமே இட்ஸ் அ ப்ராஃபஸி. அந்த அப்புறம் தான் எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சது. இது அவனுடைய பிரச்சனை இல்லை, அவனுக்கு இயல்பிலேயே அவனுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவனுடைய உடல் அமைப்பு அப்படியாய் மாறி இருக்கிறது. இங்கே எங்கே செய்த தவறு? இது அவன் செய்த தவறு அல்ல, இது அவள் செய்த தவறு அல்ல. அப்போ எங்கே செய்த தவறு? தலைமுறை செய்த தவறு இங்கே வெளிப்பட்டு நிற்கிது. அப்போ அவர் சொல்கிறார், பாப்பரசர் நோயாளிகளுக்காகத்தான் ஆண்டவர் வந்தேன்னு சொன்னார். நோயுற்றவருக்காக, நோய் அற்றவருக்காக அல்ல. கதவை திறந்து விடுங்க, எல்லோரும் உள்ளே வரட்டும் அப்படின்னாரு. இன்றைக்கி நாம் நல்லவர்களை மட்டும்தான் கோயிலுக்குள்ளே உட்கார வைக்கிறோம். ஏதாவது திருமணத்தில் கொஞ்சம் குழப்படி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நம்ம சில காரியங்களை கொடுக்கக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். இதெல்லாம் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய அவர் சொல்லிட்டார். ஒரே வார்த்தையில் பிஹேவ் லைக் எ பாஸ்டர் அப்படின்ட்டார். ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்பட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவன் வேணும்னே 2-3 பெண்களோடு வாழ்ந்து கொண்டு வரான்னா கண்டிப்பாக அவனை நம்ம இதை ஒதுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில குடும்பங்கள் சில காரணங்களுக்காக பிரிஞ்சிட்டாங்க, மீண்டும் அவர்கள் இணைந்து வாழ்கிறாங்க. சர்ச்சு பக்கம் அவங்களுக்கு கிளியரன்ஸ் வாங்கணும்னு தெரியல, அதனால் சர்ச்சில் திருச்சபை முறைப்படி 2வது கல்யாணம் நடக்கலை. பட் வெரி குட் ஃபேமிலி, நல்ல குடும்பம். அவங்களுக்கு நான் எப்படி நன்மை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் அவர் சொன்னார். பாப்பரசர் வேகமாக செயல்படு, அந்த ஊர் குடும்பத்தை பாரு, நல்லா இருக்காங்களா? சத்தம் ஒன்றும் சொல்ல முடியாது. சட்டங்களை நம்ம அப்படி எழுத முடியாது. இயேசு சாமி அப்படி தானே செய்தார், பாவப்பட்ட பிள்ளையை கல்லால் எரிந்து கொள்ளணும், கட்டளை சொன்னிச்சு. ஆனால் அவர் அப்படி சொல்லலையே. அதனால் எதுக்காக இதை நான் பேசுகிறேன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, இந்த நெறி தவறுங்கிறது இந்த இச்சைக்குரிய காரியத்தில் வெளிப்படுதுங்க இப்போ உலகத்தில். அப்போ இந்த ஆண்களுக்குரிய காரியத்தினுடைய வெளிப்பாடு தலைமுறை தாண்டி நடந்து கொண்டிருக்கிற பாவத்தினுடைய வெளிப்பாடு. அதனால தான் சொல்கிறோம், எல்லாருமே அதுக்குள்ளே இருக்கிறோம். வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் செல்ஸ். நெறித்தவறுறது அவங்க மட்டும் இல்லை, தலைமுறையே நெறித்தவறி நடந்ததுனால அங்கே ரிசல்ட் அப்படி காட்டுது. ஆகவே இந்த சோதோம் குமோராவினுடைய அழிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அந்த அழிவினுடைய உச்சக்கட்டம் அதுக்கப்புறம் வரப்போகிறது அழிவு தான். இந்த அதாவது பர்வர்ஷன்னு சொல்லுவாங்க, செக்ஷுவல் பர்வர்ஷன், அதை அங்கே பார்க்கலாம். 2 வானத்தூதர்கள் உள்ளே வராங்க. இவங்க வந்து வானத்தூதர்கள் தெரியாமல் லோத்து கூட்டி போய் உட்கார வச்சுக்கிறாரு. எதுக்கு? அவங்க விருந்தாளி, ஏதோ ஒரு ஊட்டு ஊர் போகிறாங்க. அப்படி நல்ல மனுஷன், அந்த வாலிப பசங்களாக இருக்குதே, ரெண்டும் அழகாக இருக்குதே, இப்படி ஹேண்ட்ஸம்மாக இருக்குதே அப்படின்னு கூட்டி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே ஒளி வச்சுக்கிட்டார். அவருக்கு ஏஞ்சல்னு தெரியாது, நல்ல மனுஷனாக செயல்படுறாரு, ஒரு வாலிப பிள்ளைகளை காப்பாற்றுறாரு. அவங்க சாயந்தரம் ஆனதும் வீட்டை கதவை தட்டுறாங்க. தட்டி வீட்டுக்குள்ளே போன அந்த 2 ஆம்பளைங்களை வெளியில் வர சொல். அவர் அப்போ அந்த சம்பாஷணையை நீங்கள் பைபிளில் நல்லா படித்து பாருங்கள், தொடக்க நூலில் இருக்குது. அதில் அவர் அழகாக சொல்லுவார், என்கிட்ட 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள நான் கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது என் பிள்ளைங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த 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 விருந்தாளிகளை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. அவங்க வழிபோக்கர்கள், அவங்களை விட்டுடுங்க. அவங்க சொல்கிறாங்க, நோ 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 நோ, யூ சென்ட் தட் பாய். யார் கூப்பிடுறது? வாலிபர் முதல் கிழவர் வரை, ஆம்பளைங்க ஆண்கள் வந்து கூப்பிடுறாங்க, பெண்கள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் இந்த பிள்ளைகள், இதுதான் செக்ஷுவல் பர்வர்ஷனுடைய உச்சக்கட்ட நிலை. இதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாடுகள் அங்கீகரிக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யணும்? சுதாரித்து கொள்ள வேண்டும். உன் தலைமுறையை காப்பாற்ற நீ என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மண்டி போடணும். வேறு வழியே கிடையாது. நம்மளால் பேசி ஜெயிக்க முடியல பிள்ளைகளை. இப்போ பிள்ளைகளை பார்க்குறீங்க, நிறைய டீவியேஷன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன். கடவுள் எங்கே இருக்கிறாரு கேள்வி கேட்குறாங்க, அப்பா அம்மாவால் பதில் சொல்ல முடியல. வை திஸ் சர்ச் கேட்குறாங்க. நிறைய விஷயங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்காம அவங்க என்ன செய்கிறாங்க? வழி தவறி போகிறாங்க. நெறிக்கேட்டினுடைய ஆரம்பம் இதெல்லாம். தேவ பிள்ளைகள், இதோ இந்த நாட்களில் நம்ம இன்னும் அதிகம் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே நம்ம கிட்டக்க வரணும். ஆண்டவரை தட்டி தடவியாவது கடவுளை கண்டுகொள்ளுங்க அப்படிங்கிற வார்த்தையை மனசில் எழுதி கொள்ளுங்க. இந்த வேதனையெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பயந்துட வேண்டாம். ஆண்டவரை இறுக பட்சி பிடிச்சிருக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் தப்பி போக மாட்டாங்க.
Ok Google, ajoute du lait à ma liste de courses.
Ajoute du fromage.
Ajoute du pâté.
Découvrez la liste partagée en faisant vos courses à la voix.
புயல் போல வந்தாலும் ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் தாண்டி உங்களை காப்பாற்றுவார். இத்தனை ஆண்டுகளாக காப்பாற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய விசுவாசம் மிக பெரிது. தொடர்ந்து இறைவன் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.